முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவார்த்தைகள் 1:2a, மீண்டும் 15, மீண்டும் 17, 18 முடிய. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியவர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் குறித்து அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்கள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை விட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக, ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். லைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினையே சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையா. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 21-32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்கூறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வுதோறும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 60-69 முடியும். இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு பன்னிரு சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான இறை பகிர்வின் நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய நாளிலே இன்னும் உங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிய, இன்னும் யாரெல்லாம் இந்த இறை சிந்தனை அடங்கியிருக்கிற காணொளியை சற்று நேரமாவது பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் செபிக்கிற ஒரே ஒரு காரியம், இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒருபுறம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருபுறம். சில பேர் என்ன செய்வாங்க, இது உள்ள ஏதாவது தவறுகளை கண்டுபிடிக்கலாமா என்று கூட இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இறை சிந்தனையை பார்க்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் செபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களையும் ஆண்டவர் இந்த வேலையிலே தொட வேண்டும். அவர்கள் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும், அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவர் வந்து சொன்னார், ஃபாதர், உங்கள் வீடியோ நீங்கள் போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 5 பேர் இப்படி போடுறாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தா இன்னொரு பத்து பேர், ஒரு பத்து பேர் கணக்கில் அது போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அது நம்ம வீடியோவுக்கு மட்டும் இல்லை, இறை செய்தி அடங்கியிருக்கிற எல்லா வீடியோவிலையும் இப்படி போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்க எதற்காக வந்து அதை விரும்பாத, எனக்கு இது விருப்பமில்லை அப்படிங்கிறத தான் அதை காட்டுறாங்க. அது எதற்கு அவங்க அப்படி செய்கிறாங்க நமக்கு தெரியல. அவர் சொன்ன உடனே எனக்கு ஒரு சிறிய சலனம் வந்தது. அன்றிலிருந்து அதை பார்க்க ஆரம்பித்தேன். நம்ம சொல்கிறது பத்து பேருக்கு பிடிக்கலையா அப்படின்னு. சரி, அப்புறம் மற்றவங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே போனால் 50-60 இருந்தது. அப்போ நமக்கு 10 தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு நேரம் அது ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கும் புரியும்படியாக நம்ம என்ன செய்யணும், பேசலை, அதுதான் நம்மளுடைய குறையாக நான் பார்க்குறேன். அவங்களுக்கும் புரியும்படியாக நம்ம பேசுகிறதுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அவர்களுக்கு எது புரியலையோ அதை நீங்கள் புரிய வைங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவர் காப்பாற்றணும். ஏன்னா இன்றைக்கி இந்த முடிவெடுக்கிற அப்படி ஒரு காரியத்தை குறித்து தான் இன்றைக்கி வாசகங்களில் நம்ம பார்க்குறோம். முடிவெடுக்கிற, டிசிஷன் மேக்கிங். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருமே முடிவெடுக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம முடிவெடுத்துகிட்டே தான் இருப்போம். ராத்திரி தூங்குறப்ப கூட ஒரு முடிவு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனையும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து யோசிப்பாங்க, அந்த முடிவெடுக்கிறது ஆரம்பமாகும். போய் காப்பியை போட்டுட்டு பிள்ளைகளை எழுப்பலாமா, இல்லை பிள்ளைகளை எழுப்பிட்டு காப்பி போடலாமா, அந்த டிசிஷன். கோலம் போட்டுட்டு காப்பி போடலாமா, காப்பி போட்டுட்டு போய் கோலம் போடலாமா, இப்படி நிறைய. குளிச்சுட்டு வரோம்னாக்க இந்த பேண்ட்டு போடலாமா, அந்த பேண்ட்டு போடலாமா, நேற்று தான் இந்த புடவை கட்டினேன், இன்றைக்கி இந்த புடவை கட்டலாமா, இந்த புடவை கட்டலாமா, இப்படி பார்த்தீங்கன்னாக்க தொட்டது நூறுக்கும் நம்ம மனசு டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இந்த பஸ்ஸில் ஏறலாமா, அந்த பஸ்ஸில் ஏறலாமா, முன்னாடி நிற்கலாமா, பின்னாடி நிற்கலாமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சிங்கன்னா மென்டலாக போயிடுவீங்க. அதனால் அது யோசிக்கும், அது ஒரு முடிவுக்கு சொல்லும், நம்ம அந்த முடிவின்படி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த டிசிஷன் மேக்கிங்கிறது இந்த மனசு எப்போதுமே ஆராய்ந்து பார்த்து ஒரு ஒரு முடிவை வந்து முன்னாடி வைக்கிது. இது சிறிய சிறிய முடிவுகள் இதெல்லாம். அதனால் இது ஒரு ட்ரெஸ்ஸு போடுறது இல்லை, இன்றைக்கி பச்சை போட்டோம், நாளைக்கு சிவப்பு போடுறோம், அதெல்லாம் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் ஒரு சில காரியங்கள் வந்து மிக ரொம்ப முக்கியமான காரியங்கள், நம்ம முடிவு எடுத்தாக வேண்டும், சிறப்பாக அது மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற போது ஒரு பயம் வரும். இன்றைக்கி திருமணம், ஆண்க இந்த பிள்ளைங்களுக்காக அப்பா அம்மா என்ன செய்வாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் முடிவு எடுத்தவங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற நேரத்தில் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ தான் என்ன செய்வாங்க, அங்கே கேட்கலாம், இங்கே கேட்கலாம், சாமியார்ட்ட வந்து ஃபாதர் ஜெபம் பண்ணிக்கங்க. பாருங்கள், அந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு பயம் வந்துடும். ஐயோ, பிள்ளைகளுக்கு நம்ம எடுக்கிற முடிவு பிடிக்குமா, பிடிக்காமல் போயிடுமா, இவன் வாழ்வானா, அந்த பிள்ளை வாழுமா, இல்லை வாழாமல் வந்து எனக்கு நீ பார்த்து வச்சது சரியில்லைன்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன செய்வாங்க, அவங்க அங்கலாய்க்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த முடிவெடுக்கிறது சாதாரண காரியங்களில் நம்ம ஈஸியாக முடிவெடுக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு வருகிற போது அங்கே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வல்லமை தேவைப்படுகிற. இன்றைக்கி நச்செய்தியிலையும் சரி, இன்றைக்கி முதல் வாசகத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அடையாளத்தை அப்படி தான் பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இப்படியாக ஒரு வார்த்தையை வைக்கிறேன், முடிவெடுத்து முன்னேறு. ஆண்டவர், இதுதான், நீ எந்த முடிவு எடுக்கிறே எடு, முடிவு எடுத்துட்டீன்னா அந்த முடிவில் முன்னேறிப்போ அப்படின்னு சொல்கிறார். முடிவெடுத்து முன்னேறு. இன்னைக்கு முன்னேறக்கூடிய வழியில் போனால் தான் முன்னேறி, நீ முடிவு சரியாக எடுத்தால் தான் முன்னேற முடியும். நம்ம எந்த முடிவையாவது எடுத்துட்டு அது ஒரு அல்பத்தனமான அல்லது வாழ்வழிக்க முடியாத ஒரு முடிவாக இருந்ததுன்னா அந்த முடிவு முட்டு சந்தில் போய் நம்மளை முட்டி வச்சு நிற்கும், அவங்ககிட்ட வழி இருக்காது. அப்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கணும். அப்போ தான் முடிவெடுத்து முன்னேறுங்கிற வார்த்தையே வெற்றி அடைய முடியும். அப்போ இந்த முடிவெடுத்து முன்னேற நீ தயாராக இருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை கேட்குறார், முடிவெடுத்து முன்னேற தயாராக இருக்கிறாயா? இன்றைக்கி முதல் வாசகத்தில் பாருங்களேன், ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா வந்து அழைப்பு விடுக்கிறார். அவர் அந்த கஷ்டத்தெல்லாம் மோசையை தாண்டி யோசுவா கையில் வந்தது. யோசுவா மக்களை வழி நடத்தி அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த பிறகு அந்த மக்களுடைய சலனம், சலனப்படுகிற உள்ளத்தை பார்த்துட்டு அவர் கடைசியாக ஃபைனல் கால் கொடுக்குறார், நீ என்ன செய்ய போகிறீங்க? அந்த கால் கொடுக்குறவர், அந்த அழைப்பை கொடுக்குறவர் பாருங்கள் எப்படி முடிக்கிறாரு. இந்த கடைசி வரி நான் வாசிக்கலை, இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அவருடைய டிசிஷன் அங்கே வைக்கிறார், முடிவெடுக்கிறத அவர் வைக்கிறார். இதுதான் என் முடிவு, ஆண்டவரை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த முதல் வாசகத்தினுடைய அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, கடவுள் எப்படி உனக்கு நன்மை செய்தாருங்கிறதை அவர் அழகாக விவரிச்சிருப்பார். அப்போது இந்த இடத்துல ஒரு க்ரைசிஸ், க்ரைசிஸ்னு ஆங்கிலத்தில் வார்த்தை, ஒரு குழப்பம், ஒரு க்ரைசிஸ்னால் ஒரு குழப்பம், ஒரு சலனம், என்ன செய்கிறது. அப்போ அந்த சலனமான நேரத்தில் அவர் ஜோசுவா ஒரு கட் வைக்கிறார், நீ முடிவெடு, சரியாய் முடிவெடு, ஒன்று இங்கிட்டு இருக்கிறியா அங்கிட்டு இருக்கிறியா. நற்செய்திக்குள்ளே போய் தாண்டி போய் பார்ப்போமே. இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர், அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு பன்னிரு சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போது டிசைட் யுவர் செல்ஃப், டிசிஷன் மேக்கிங். இப்போ சீடர்கள் பக்கம் வருது நிற்கிது. இயேசு கேட்டுட்டாரு, இப்போ நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா. பாருங்கள் இந்த முடிவெடுக்கிற ஒரு க்ரைசிஸ். இப்போ இந்த முதல் வாசகமும் இரண்டாவது இந்த நற்செய்தி வாசகமும் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரைசிஸை வந்து, அதாவது க்ரைசிஸ்னால் ஒரு குழப்பமான, முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை வெளிப்படுது. க்ரைசிஸ், இந்த கிரேக்க வார்த்தை க்ரிசிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் க்ரைசிஸ்ங்கிறது வருது. அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்குற போது அது என்ன மீனிங்னா, ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன். பொறுத்தர் வாழ்க்கையில் ஒரு க்ரைசிஸ் இருக்குதுன்னா அவங்க என்ன செய்யணும், இங்கிட்டு தவறுதான் அங்கிட்டு தவறுதான் முடிவு எடுக்கணும். எந்த முடிவும் எடுக்காமல் அந்த இக்கட்டான சூழலில் அவங்க நிற்க முடியாது, முடிவு எடுக்கணும். அப்போ அதுக்கு பேர் தான் அந்த க்ரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தை ஆழம், க்ரிசிஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லாடலிருந்து வருகிற. இந்த இடத்துல தான் ஜோஷுவா வந்து ஒரு அருமையான அடையாளத்தை உள்ள வைக்கிறார். கடவுள் உன்னை படைக்கும் போது உன்னைய சுதந்திரமாக படைச்சாரு, அதனால் நீ முடிவெடு, உன்னுடைய சுதந்திரத்தை நீ பயன்படுத்து, ஆனால் மறந்துடாத உன் ஆண்டவர் என்ன பண்ணினார், உனக்கு எப்படியெல்லாம் அவர் உதவி செய்தார், அதெல்லாம் மறந்துடாதன்னு எல்லாத்தையும் சொன்னார். பாருங்கள் அந்த அதிகாரத்தில் முதல் அந்த அது 24வது அதிகாரத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம். அதில் 23வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க, அவர் ஞாபகப்படுத்துவார் ஜோஷுவா எல்லாத்தையும், ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணார், நமக்கு என்னென்ன செய்தார், இதெல்லாம் வரலாறு அறிந்திருக்கிறவர் அவர், மோசையோட இப்போ பயணித்தவர் இல்லையா. அதனால் சொல்லுவார், ஆண்டவர் இப்படியெல்லாம் பண்ணார், ஆண்டவர் தான் இதெல்லாம் செய்தார், ஆண்டவர் தான் இதெல்லாம் நமக்கு உதவி பண்ணார் அப்படின்னு எல்லாத்தையும் நரேட் பண்ணிவிட்டு 24வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஆண்டவர் இப்போ பேசுகிறாரு, இது வரைக்கும் ஜோஷுவா நான் பேசுகிறேன், அவர் பேசினார், நான் பேசுகிறேன் கேளு அப்படின்ட்டு பேசினவர் 24வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஒன்று நீ இங்கே இரு இல்லைன்னா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அழைப்பை வைக்கிறார். அதில் அவருடைய முடிவையும் வைக்கிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கி அதே அழைப்பை கொடுக்குறார். நீ எங்கே இருக்க போகிறீங்க, அவங்கள மாதிரி ஓட போறியா இல்லை என்னோட இருக்க போறியா. இன்றைக்கி நமக்கும் அழைப்பு வைப்போம். இந்த அழைப்பை நம்ம இன்னும் ஆழமாக சிந்திக்கணும். இன்றைக்கி ஏதோ அங்கே நடந்தது ஜோசுவா காலத்தில் நடந்துச்சு, இங்கிட்டு இயேசு சீடர்கள் காலத்தில் நடந்துச்சு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம போயிட முடியாது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறார், நீ எங்கே நிற்க போகிற, என்கிட்ட கேட்குறார். நமக்கு ஒரு பாவ சூழல் வரும் பாருங்களேன், ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போகிறதுக்கு ஒரு சம்பவம் நமக்கு கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் கேட்பார், நீ எங்கே நிற்க போகிற, இதை இயேசு சொல்லிவிட்டு அப்படி போக போறியா இல்லை என்னோட அதுக்கு நோன்னு சொல்லிவிட்டு என் பக்கம் நிற்க போறியா. ஆண்டவர் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இந்த டிசைட் பண்ண கூப்பிட்றார், டிசிஷன் மேக்கிங், முடிவெடு. ஒரு சில பேர் அவங்க செய்கிற தவறை வந்து நியாயப்படுத்துவாங்க, எங்ககிட்ட வருவாங்க, எங்ககிட்ட பேசிட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்தந்த காரணத்தினால தான் நாங்கள் இதை செய்தோம். சொல்லுவேன், இல்லை நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொன்னாலும் அந்த தவறை ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் இதனால தான் இதை செய்தோம். அப்போ நியாயப்படுத்துதல் ஆண்டவருக்கு பிடிக்காது. முடிவெடு, நீ செய்தது தவறுன்னா தவறை விட்டுட்டு உள்ள ஆண்டவருக்குள்ளே வரணும், ஆண்டவர் அதை விரும்புகிறார். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பார்க்கணும், இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க. ஜோஷுவா அட்ரஸ் பண்ணார் அந்த மக்களுக்கு, குலத்தலைவர்கள், அந்த ஏரியா பீப்புள், அந்த மக்கள், அங்கே இருந்த தலைவர்கள், வழிநடத்தினவருங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசினார். இங்கே இயேசு சீடர்களை வச்சுக்கிட்டு பேசுகிறார். இங்கே இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார், என்கிட்ட பேசுகிறார். இப்போ நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். ஒன்று பதில் சொல்லுவோமா இல்லை காதில் வாங்காத மாதிரி இப்படியே போயிடுவோமா, இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். அதனால் இந்த இறை செய்தி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், நீங்கள் இந்த இறை செய்தியை கேட்டுட்டு அப்படி போயிடாதீங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ளே போய் பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? நீங்கள் பாட்டு பாடலாம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். பெர்க்மான்ஸ் ஃபாதர் நல்ல ஒரு பாட்டு இந்த இசை அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலை நம்ம பாடலாம், ஆனால் உண்மையாக ஆண்டவர் பக்கம் நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? ஹவ் யூ டிசைடட் ப்ராப்பர்லி? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம உண்மையாக அந்த முடிவு எடுத்துருக்கிறோமாங்கிறத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுக்கு நடுவில் வரக்கூடிய ரெண்டாவது வாசகம், இந்த இரண்டாவது வாசகம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திருமணத்தை பற்றி போட்டிருக்கு. மேரேஜ், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், கிறிஸ்து கஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்க, திருமணமான பெண்களே ஆண்களேன்னு சொல்லி அந்த திருமணத்தினுடைய கமிட்மெண்ட், ஆண்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டிய அந்த பொறுப்புணர்வுகளை அடையாளப்படுத்துகிற சில வார்த்தைகளை நம்ம வாசித்தோம். இப்போ இந்த இரண்டுக்கு மத்தியில் இந்த வாசகத்தினுடைய தொடர்ச்சி நமக்கு ஏதோ தொடர்பு இல்லாதது போல தெரியலாம், ஆனால் தொடர்பு இருக்குது. இப்போ கடவுள் நம்மளை எப்படி அன்பு செய்தாருன்னா, ஒரு கணவன் தன் மனைவியை அன்பு செய்வது போல, ஒரு மனைவி தன் கணவனை அன்பு செய்வது போல. உண்மையான கணவன் மனைவியை பற்றி நம்ம பேசுகிறோம், சண்டை சச்சரவுகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறவங்களை பற்றி இல்லை, அல்லது சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பற்றி இல்லை. அதெல்லாம் குறைவுபட்ட அன்போடு இருக்கிற நேரங்கள். ஆனால் ஆண்டவர் உண்மையான அந்த அன்புக்குள்ளே இருக்கிறவங்க அந்த அன்பை நிறைவே பார்ப்பாங்க இல்லையா, கணவன் மனைவியினுடைய அன்பு. அந்த அன்பை அவர் என்ன செய்கிறார், இந்த இடத்துல எடுத்து வைக்கிறார். அதில் பாருங்கள், இசையா புத்தகம் 61:10 சொல்லுகிறது, ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும், மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், பார்த்தீங்களா, நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். இந்த பிரைடு பிரைடு குரூம் அந்த மணமகன் மணமகளுக்குரிய அந்த அடையாளங்கள் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் ஆண்டவருடைய அன்போடு நமக்கு இணைத்து பேசப்படுகிற அடையாளங்கள் வந்து பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த இரண்டு வாசகத்தினுடைய மையத்திலும் இது அமைந்திருக்கிறது. அப்போ கடவுளுக்கு நம்ம உண்மையுள்ள பிள்ளையா, கடவுள் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்னா ஏன் செய்தார், அவர் நம்மளை மணந்து கொண்டார். பைபிளில் பாருங்கள், இசையா 62:5, இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார், மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். பார்த்தீங்களா எவ்வளோ எக்ஸாக்ட். அதனால தான் இதுதான் வேதத்தினுடைய புரிதல். அதனால தான் திருச்சபை வந்து நம்மை திருமணம் செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இந்த திருச்சபைக்கு மணவாளனாக இருக்கிறாரு. அந்த திருச்சபைக்குள்ளே யாரெல்லாம் போகிறீங்களோ, யூ ஆர் மேரிட் டு கிரைஸ்ட்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஆம்பளை பொம்பளையெல்லாம் பார்க்கப்படாதுங்க. நம்ம இங்கே வந்து ஆண் பெண்ணு தான் திருமணம் செய்கிறோம், அப்போ ஆண்டு இயேசுசாமி ஆம்பளையாக இருக்காரு, நான் ஆம்பளையாக இருக்கேன், அந்த மாதிரியான ஸ்டைல் இதில் பார்க்குறது இல்லை. ஆண்டவர் நம்மளை மணமகனாக வைக்கிறார். மணமகளை எப்படி ஒரு மணமகன் அன்பு செய்வாரோ அதே போல் அன்பு செய்கிறாரு. அப்போ பாருங்கள் இந்த அடையாளங்களை பாருங்கள், இசையா 62:5, இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார், மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். அப்போது இந்த நற்செய்தியில் கூட இயேசுசாமி எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறார். எதற்கு விளக்கி சொல்கிறாரு, ஒரு மணமகன் மணமகளுக்கு தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தணும், அந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு மணமகன் வந்து எதையுமே சொல்லாமல் மணமகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் மணமகளுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் எனக்கு சொல்லலையேன்னா அந்த மணமகள் வேதனைப்படுவாங்க, அந்த அன்பு உறவை பிரேக் பண்ணுவாங்க, எனக்கு இதெல்லாம் சொல்லலை. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன் மனவாட்டியாக இருக்கிற அந்த திருச்சபையில் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாட்டில் தான் தன்னுடைய அன்பின் நிறைவை வைக்கிறார். பாருங்கள், யோவான் நற்செய்தியிலேருந்து இன்றைக்கி வாசித்தோம் பார்த்தீங்களா, மற்ற நற்செய்தியாளர்கள்லாம் அந்த அப்பம் பழுகுகிற நிலையை வந்து ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயமாக காட்டுறாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அடையாளமாக காட்டுவார், அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நற்செய்தியாளர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு அர்த்தம் இருக்குது. செமையோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். செமையோன்னா கிரேக்க வார்த்தை. அந்த செமையோன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சைன். 6வது அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலேயே இப்படி தான் ஆரம்பிக்குது, அப்பம் பழுகிறது. 5000 பேருக்கு அப்பத்தை பழுகி அவர் மீதியெல்லாம் எடுத்து கூடையில் வைக்கிறாங்களே, அதுலேருந்து தான் இந்த பகுதி ஆரம்பித்து அப்புறம் ஆண்டவர் வாழ்வுதர உணவு நானே என்னுடைய உடல் அப்படியெல்லாம் பேசி இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த கிரைசிஸ் பாயிண்ட்டு, ஒரு குழப்பமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த நிலை வந்து அமைந்திருப்பதை இன்னைக்கு அடையாளப்படுத்துது நற்செய்தி. அப்போ இந்த இடத்துல அவர் பாருங்க ஒரு செமயம் ஒரு சைன் அடையாளத்தை உள்ள வச்சு தான் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இது ஏதோ ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்பினார் செஞ்சார் அப்படி வெறுமனையாக சொல்லலை, ஒரு அதிசயமாக மட்டும் வைக்கலை, அதிசயத்தை தாண்டிய ஒரு அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் அவங்களுக்கு விளக்குறாரு இது எப்படி அப்படின்னு. அப்போ பாருங்கள் அந்த புரிதலில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. புரிந்து கொள்றதில் பிரச்சனையானா இல்லை, அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நல்லா புரிந்து கொண்டாங்க, ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதில் தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி அந்த வார்த்தை பாருங்கள் ஸ்கெலரோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஸ்கெலரோஸ். அந்த ஸ்கெலரோஸுங்கிறது வந்து நாட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் டிஃபிகல்ட் டு அக்செப்ட். இன்றைக்கி அதுதான் பொசிஷன். அந்த கூட இருந்த சீடர்களுடைய பொசிஷன் என்னென்னா ஏற்றுக்கொள்ள புரியாமல் இல்லை, எல்லாம் புரியுது ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கி கூட இயேசுவை எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் தெரியும் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, இயேசு எதுக்காக சிலுவையில் அறிஞ்சு அறையப்பட்டார் எல்லாம் தெரியும். ஆனால் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க? இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், ஆனால் ஏற்றுக்கொள்கிறோமா? இன்றைக்கி நம்ம ஏற்றுக்கொள்கிறதுல தான் அந்த நிலைப்பாடு என்பது அடங்கியிருக்கிறது. அந்த சீடர்களாவது கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்க, என்ன ஏற்றுக்க முடியாதியா இது? அதனால தான் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர். அடுத்த பகுதியில் எண்டில் வரும் பாருங்க, அவர் பன்னிருவரை நோக்கி அப்படி கேட்குறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீங்களா? அப்போ இயேசுவினுடைய சீடர்கள் வெறும் 12 பேர் இல்லை, அதை விட ஜாஸ்தியாக இருந்திருக்கிறாங்க. அப்போது இயேசுவுடன் இருந்தவர்கள், இயேசுவுடன் பயணித்தவர்கள், இயேசுவுடன் உண்டு உறங்கியவர்கள் இந்த 12 பேர். அவங்களால போக முடியல, ஆனால் இயேசுவோடு இருந்தாங்க, ஆனால் இயேசுவோடு அவங்க முழுமையாக இல்லை. அவங்களுக்கு தான் இந்த சந்தேகம் வருகிறது. இயேசுவே அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இட்ஸ் நாட் சிம்பிள், மிக கடினம். இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா பாருங்க, அப்போசிங் பாயிண்ட். இதை சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, அவரை விட்டு விலகின. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் யோவான் 6:15 அவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது. முதல்ல இயேசுவை அவங்க எப்படி உயர்த்தினாங்க அதையும் நம்ம சொல்லப்படுகிறா. இவர் உணவு கொடுத்துட்டாருனோனையும் இயேசுவை தேடி ஓடி வராங்க. 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்திலேயே, அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். அப்போ அவங்க புரிதல் எப்படி இருந்ததுன்னா, இவர் அரசராக்கிட்டோம்னா சாப்பாடு போடுவார், பாதுகாப்பு கொடுப்பாரு, எங்கிருந்தாவது அவர் வான தூதர்களை கூப்பிட்டு சண்டை போட வச்சு நம்மளை எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றிடுவார். அப்போ இவர்களுடைய புரிதலில் ஒரு இடி விழுந்தது. இவர் சொல்லுவதையெல்லாம் கேட்ட உடனேயும் இந்த இவர் என்ன என்ன மனுஷனா இல்லை என்ன மிருகமா, நம்ம என்ன காட்டு முறாண்டியா, இவர் உடம்பு போய் சாப்பிடுன்னு சொல்கிறாரு, இந்தால நம்பி நின்னது மோசமாக வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய உலக பிரகாரமாக யோசிக்கிறாங்க. பிளேட்டோ வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறார் அவருடைய ஒரு புத்தகத்தில். என்ன சொல்கிறாருன்னா, அந்த சிறை கைதிகளெல்லாம் என்ன செய்வாங்களாம், ஒரு குகையில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்களாம். அப்போ அந்த சிறை கைதிகளை வெனுக்கு அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல ஒரு சுவர் கட்டியிருப்பாங்க, அந்த சுவருக்கு பின்னாடி ஒரு நெருப்பு எரிய விடுவாங்க. அப்போ வெளியில் போகிறவங்க எடுத்துகிட்டு போகிற அந்த பொருட்கள் அதெல்லாம் வந்து இந்த நெருப்பில் அந்த வெளிச்சத்தில் பட்டு அந்த பக்கம் என்ன செய்யுமா, பிம்பங்களாக தெரியுமா, பிம்பங்களாக அந்த பிம்பங்கள் உருவங்கள் தெரியும். அவங்க ஒரு கூடை எடுத்துகிட்டு போனால் கூடை தெரியும், அதை வந்து இந்த இது வந்து சினிமா பார்க்குற மாதிரி. அப்போ இந்த சிறை கைதிகள் என்ன செய்வாங்கன்னா அதை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அது. இல்லைன்னா அவங்க செயினெல்லாம் கட்டியிருக்கிறதுனால அவங்களால எந்திரிச்செல்லாம் எங்கேயும் போய் பின்னாடிலாம் திரும்பி பார்க்க முடியாது, அதனால அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த காட்சிகளை முடியும். அது ஒரு மாயை, அது ஒரு ஃபேக், உண்மை இல்லை. அந்த காட்சிகளை பார்த்துட்டு இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்களாம். அதிலிருந்து ஒருவன் விடுபட்டு விடுதலையாகி வெளியில் போகிற போது அவன் உண்மையை பார்த்துட்டு அவன் அந்த உண்மையை வந்து சொல்லுவான், ஐயா நம்ம பார்த்ததெல்லாம் பொய், இது உண்மை இல்லை, இது ஒரு நிழல் தான், ஆனால் உண்மைங்கிறது இன்னும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், அப்படி சொல்ல வந்தவனை எட்டி உதைத்து அடிப்பாங்களாம், அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். ஏன்னா அவங்க நினைத்து கொண்டு இருக்கிறது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியுது, அதுதான் உண்மைன்னு அவங்க நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. உண்மையை குறித்து ஒருவர் சொல்லுகிற போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த நிலைப்பாடு அந்த ஒரு வழியும் அப்படித்தான் இருந்தது. இயேசு விண்ணிலிருந்து இறங்கி வந்து விண்ணகத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்க போகிறது, ஆண்ட தந்தையினுடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய உடல் உணவு இவைகளை கொண்டு விளக்குகிற போது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னால் இவங்க பார்க்குற அந்த மாயைக்குள்ளேயே தான் இவங்க இருக்க விரும்புகிறாங்க. வயிற்றுக்கு உணவு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அரசாட்சி, ஒரு அரசாங்கம், நம்மை குற்றப்படுத்தாத காயப்படுத்தாத ஒரு அரசாங்கம், நம்மளுடைய வாழ்க்கை நிற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்மளும் நிறைய பேர் அப்படி தான் வாழ நினைக்கிறோம். காயங்கள் வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு ஒரு பூசை, அப்படி பூசைக்கு போயிட்டு வந்த உடனேயும் எங்கிட்ட கறியை வாங்கிட்டு வந்து உடனே சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே தொலைக்காட்சியில் ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே ஹாயாக தூங்கினோம்னா சாயந்தரம் வந்துடும். அப்புறம் எந்திரிச்சு கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு நம்ம வேலைக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஓட வேண்டியது. வயிற்று பிழைப்புக்காக வாரம்பூரா ஓடி ஞாயிற்றுக்கிழமை வயிற்று போயிட்டு படுத்திருக்கிறது. பாருங்கள், மாயையினுடைய நிலைக்குள்ள அந்த மனிதர்கள் இருந்ததை போல இன்றைக்கு நம்ம இருக்க தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, நீ கண்ணை முழிச்சுக்கோ, விழித்தெழு. இன்றைக்கி அந்த சீடர்களுக்கு அவர் சொல்ல முயற்சிக்கிற அற்புதமான அடையாளம் இது தான். இது ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா. பாருங்கள் அவர் சொல்லுவார், நம்ப முடியாமல் இருக்கிறியா, இல்லை தடையாக இருக்கிறியா, தடையாக எது இருக்குது கண்டுபிடி. இன்றைக்கி நாம் நம்புவதற்கு எது தடையாக இருக்கிறது, ஒரு அடி கடவுளுக்காக நம்ம முன்னோக்கி வருவதற்கு ஏதோ தடையாக இருக்கிறது. பல வருடங்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி நமக்கு இது போதும்பா அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இருக்கிறோமே, அதை தாண்டி போக முடியாமல் தவிக்கிறோமே. இது இதனுடைய அந்த நிலை என்ன நம்ம யோசிக்கணும். ஆகவே வாழ்வு தருவது தூய ஆவியே அவர் சொல்கிறார். பாருங்கள், வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. இது இன்றைக்கி நம்ம சொன்னோம்னாக்க எல்லாம் அடிக்க வந்துடுவாங்க. இயேசு சொல்லியிருக்கிறார், ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நான் கூறிய வார்த்தைகள், நான் கூறிய வார்த்தைகள்னு அவர் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னா இதுக்கு இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி துவக்கத்தில் போய் வாசித்து பார்க்கணும். இந்த 6வது அதிகாரத்தில் இந்த பகுதிக்கு 60வது இறைவசனத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அங்கே எழுதியிருக்க 51லேருந்து பார்த்தீங்கன்னா, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதர உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன், தாம் உண்பதற்கு இவர் சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களுடைய எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், திருப்பி பாருங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறாரு, மானிட மகனுடைய சதையை உண்டவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். இதெல்லாம் பார்க்குற போது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன கேனிபால்ஸா, கேனிபால்ஸ்னால் அவங்க தான் அந்த மனிதனை உண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை சார்ந்தவங்க, மனிதர்களை பார்த்துட்டா அவங்க அடித்து சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன அந்த மனுஷனை திங்கிற இனமா அப்படின்னு இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, கோபப்பட ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த இடத்துல யோவான் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகளில் பார்க்குற போது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த வார்த்தை மஞ்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். மஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்குற போது அது நம்ம உண்மையாய் கடித்து உண்ணக்கூடிய ஒரு உணவின் அடையாளம், அது அந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இது வெறுமனை ஒரு வார்த்தை அடையாளம் இல்லை, இது உண்மையாய் உண்ணக்கூடிய ஒரு அடையாளம். அப்போ உண்மையாய் உண்ணக்கூடிய ஒரு வார்த்தையைத்தான் இங்கே யோவான் பயன்படுத்தியிருக்கிறார்னா அவர் புரிந்து கொண்டார். அப்போ இயேசு கொடுக்குற உடல் என்பது வெறுமனே அது அடையாளத்தில் மட்டுமில்லை, அது நாம் உண்ண வேண்டிய ஒரு உணவின் அடையாளம். எப்படி நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோமோ, நம்ம உடலுக்கு அது தேவையாக இருக்குதோ, அதே போல் தினமும் அது உண்ணப்பட வேண்டும். அதனால தான் கத்தோலிக்க திருவையில் தினமும் திருப்பள்ளி நிகழ்த்தப்படுகிறது, ஆண்டவருடைய உணவு பகிரப்படுகிறது. யாருக்கு அது வேணுமோ அவங்க வந்து சாப்பிடுங்க, இது கட்டாயம். அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது வாங்கன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் தினமும் இந்த திருப்பலியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்படுவதனுடைய அடையாளம் இதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஞானம் நீதிமொழிகள் நூலில் நம்ம பார்க்குறோம் 9வது அதிகாரம் 5-6 இறைவசனங்களில், வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. ஞானம் பேசுது, த விஸ்டம் ஸ்பீக்ஸ். இங்கே ஆண்டவருடைய அந்த ஞானம் வெளிப்படுகிறது. எப்படியாய் வெளிப்படுகிறது? அவருடைய திருவுடலாய் அது வெளிப்படுகிறது. அந்த திருவுடலினுடைய அடையாளம் எங்கே இருக்கிறது? இந்த திருச்சபையை கட்டி எழுப்புகிற அபிஷேகத்தில் இருக்கிறது. இந்த திருச்சபை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாலும் இரத்தத்தாலும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி கட்டப்பட்டிருக்கிற அந்த நிலையினுடைய ஆழம் எங்கே இருக்கிறது? திருமண பந்தத்தில் இருக்கிறது. அதனால தான் குடும்பங்கள் திருமணத்தில் இணைகிறது, ஆண்டவருடைய அருட்சாதனம். அதனால தான் திருப்பள்ளியில் அது நடத்தப்படுகிறது. ஆகவே பாருங்க, இந்த மூன்று வாசகங்களுடைய இணைப்பையும் நம்ம உற்று பார்க்கிற பொழுது, நம்முடைய உறவு, குடும்ப உறவு என்பது, கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு என்பது நம்ம இழக்கிற அந்த ஆழத்திலே தான் அதிசயம் பெறுகிறது. ஆண்டவர் அதைத்தான் கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய திருவுடலை உண்ணுகிறவர்கள் ஆண்டவருடைய இந்த இல்லத்தை கட்டி எழுப்ப, திருமணத்தினுடைய அடையாளத்தை உள்வைத்து ஆழப்படுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். அதுக்கு ஆண்டவர் இப்போ நம்மகிட்ட கேட்குறாரு, முடிவெடு, முன்னேறு. நம்ம ஒரு விதமான பழமைவாதம், ஒரு விதமான ஒரு லெத்தாஜிக்னஸ் அப்படின்வாங்க, இது போதும்ப்பா, ஒரு பூசையை பார்த்தா போதும்ப்பா அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி ஒரு பிடிப்பு நிலையில் இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சவால் விடுகிறார். இந்த நிலையில் இருந்து உன்னால் முன்னேறி செல்ல முடியாது. எங்கே? மோட்சத்திற்கு. நம்ம ஒரு நிலையில் அப்படி நின்றுட்டோம்னா, ஒன்று சூடாயிரு, திருவழிப்பாடு சொல்லுகிறது, ஒன்று சூடாயிரு, குளிர்ச்சியாயிரு. கடவுளை ஏற்றுக்கிட்டினா, ஏற்றுக்கிட்ட பிள்ளையா நீ, உண்மையாவோடு ஓடு, இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு விட்டுட்டு ஓடிட்டு, ரெண்டுக்கு நடுவில் நின்றுட்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்வதை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகள் யார்? சாட்சியாய் வாழுகிற பிள்ளைகள். துன்பம் வரும், துயரம் வரும், ஆனால் ஆண்டவருக்கு நான் சாட்சியாய் நிற்பேன் என்று எழுந்து நிற்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக பயன்படுத்தப் போகிறார், தன்னுடைய சாட்சிகளாய் மாற்றப் போகிறார். இதோ இந்த அழைப்பை நீங்கள் உணர்கிற போது, நீங்கள் இந்த இடத்துல எப்படிப்பட்ட அடையாளமாக இருக்கிறீங்க? சூடாக இருக்கிறீங்களா, குளிர்ச்சியாக இருக்கிறீங்களா, இல்லை ரெண்டுக்கு நடுவில் வெதுவெதுப்பாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ வெதுவெதுப்பாக இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை நான் துப்பி விடுவேன், கக்கி விடுவேன்னு சொல்கிறார். துப்பி விடுவேன், இல்லை கக்கி விடுவேன், பைபிள் அப்படி தான் சொல்லுது. பாருங்கள், ஆண்டவர் இதோ இந்த கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருப்பது நம்மை எச்சரிப்பதற்காக. சிந்தித்து பாருங்கள், உங்கள் பயணம் ஒரு அர்த்தமுள்ளதாக மாற இன்று ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம், வெற்றியடைவோம், ஆண்டவருக்கு மாற்றியளிப்போம். ஆமென்.